உள்ளமனும் கூடத்தின் ஊக்கமனும் திறநிறுவி உறுதியகந்தாடு சென்றதை அப்படும் தகவல் இடைப்படும் தருகன் பாத கடவுளை பகுபோத கவலமனைகளில் துணிவரையிலும் வெள்ளமனும் சித்திகளையும் நேசம் நிறைந்த உள்ளத்தாலேயும் பிரதமணி என்ற சீசன் ஐயா எல்லாரையும் தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படித்த திருவாளன் வாசமலன் மண்கள திறப்பை வழங்குவார் கூடிய ஹோன் வெப்பொழுப்பு கோடிய ஹோன் கடந்து ஆழ்வு நேசம் நிறைந்த உள்ளத்தால் நேரம் நிறைந்த மணி கண்ட தீசன் அடியார் உரிமை எல்லாவிலும் தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படித்த திருவாளன் வாசமலன் மண்கள வணங்கி வந்த திறப்பை வழங்குவார் நல்லமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருவிலே கூடியிருக்கிற அடியார் திருக்கூட்டம் அவங்களுடைய பொன்னாசிரியருக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் குழப்பாடு சபையின் சார்பாக பெரிய புராணத்தோடு சொற்பொழிகின்றனர். இன்றைய வகுப்பு சந்திரமோகீஸ்வரர் திரு ஆலயத்திலே நடப்பதற்கு இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஆதரவு கோரிக்கொடுக்கின்ற மணிக்காச அரமணி சார்ந்த திருவுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கன் தெரிவித்துக் கொண்டு திரிபுராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றனர். ஞானசம்பந்தர் திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய திருவேற்காட்டு பெருமானை தொழுது அற்புதமான அந்த திருப்பதிகம் திருவேற்காட்டு திருப்பதிகம் அருள் செய்து அந்த திருவேற்காட்டை சார்ந்த நாயன்மாராக விளங்கக்கூடிய மூர்த்த நாயனாருடைய வரலாற்றினையும் சிந்தித்து இப்பொழுது திருவேற்காட்டிலே இருந்து ஞானசம்பந்த பெருமான் திருவலிதாயம் என்று சொல்லக்கூடிய திருவலிதாயத்தை தரிசனம் செய்து திருவலிதாயத்தில இருந்து திருவொற்றியூருக்கு உள்ள வர திருவொற்றியூருக்கு உள்ளே வருகின்ற செய்தி மிக அற்புதமான ஒரு நிலை. ஞானசம்பந்த திருவொற்றியூர் வருகின்ற நிலை ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூருக்கு வருகின்ற நிலையும் அதன் பிறகு ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர பெருமான் அங்கு உள்ள வருவார். இன்னொரு ஒரு அற்புதமான நிலை ஞானசம்பந்த பெருமான் திருவாரூருக்கு உள்ளே வருகின்ற நிலையும் சுந்தர பெருமான் திருவாரூருக்கு உள்ளே வருகின்ற நிலை எல்லாம் ஒரே அந்த அடிப்படையிலே குரு ஆகிய ஞானசம்பந்தர் வழி நடத்தி அந்த வழியிலே அப்படியே சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த வழியிலேயே செல்லுகின்ற பாங்கு பெரிய புராணத்திலேயும் அவருடைய பதியத்திலேயும் இரண்டும் ஒன்றாக வருகின்ற அந்த நிலை திருவாரூருக்கு உள்ளே வருகின்ற பொழுது அந்தமாய் உலகு ஆதியும் அந்த வெண்கொடி பூசிய வேதியன் எந்தைதான் என்னை ஏன்றுகொள்ளுங்களோ அப்படின்னு கேட்பார். எந்தைதான் என்னை ஏன்றுகொள்ளுங்களோ அடியார்களிடத்திலே வைக்கின்ற விண்ணப்பம் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்பதாக அமைப்பார் அப்பர் பெருமான். அதே திருவாரூருக்கு வருகின்ற அப்பர் பெருமான் தொண்டர்களை முன்னிறுத்தி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்பதாக அப்படி ஞானசம்பந்த பெருமான் கேட்ட அதே நிலையிலே சுந்தர பெருமானும் உள்ளே வருகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக அங்கே வைப்பார். என்ன சொல்லுவார்? அவர் கேட்டார் இல்லையா, அப்படி ஆட்கொள்ளுவது என்ற நிலையில அடியாரிடத்திலே வினவுகின்ற நிலை ரெண்டும். அதே மாதிரி திருவொற்றியூருக்கு உள்ளே வருகின்ற பொழுதும் எப்படி திருவாரூரிலே அடியார்கள் முன்னின்று அவரை வரவேற்றார்களோ திருவொற்றியூருக்கு உள்ளே சென்று பெருமானை துதித்து பாடுகின்ற நிலை குற்றிடம் கொண்டாரை பாடுகின்ற நிலை மூலத்தனத்திலே பாடுகின்ற இப்பொழுது எந்த இடத்திலிருந்து பாடுறார்? திருவொற்றியூர் எல்லையிலே இருந்தே பாடிக்கொண்டு போய் கோபுர வாசலிலே திருப்பதி கடைக்காப்பு முடிப்பார். கோபுரத்துல போய் அவர் அந்த கோபுர தரிசனம் விழுகின்ற பொழுது திருக்கடை காப்பு முடித்தார். அப்படியே படம் பிடித்து காட்டுவார் சேர்க்கிறார் பெருமான். எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு? எல்லையிலிருந்து. எல்லையிலே ஆரம்பித்தது அந்த திருவாயில் முன்பாக திருக்கடை காப்பு சாற்றினார். அதே நிலையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அதே திருவொற்றியூருக்கு வருவார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் இப்ப எப்படி இருக்கும்னு சொன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இதே அந்த திருவொற்றியூர் பெருமானை தூரத்திலே இருந்து எல்லையிலே இருந்து பார்க்கின்றார். முதல் முதலாக திருவொற்றியூர் பெருமானை எல்லையிலே இப்படி எல்லையிலே இருந்து பாடுகின்ற பொழுது அவர் அமைக்கின்ற அந்த திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல். கண்ணு போனதுக்கு அப்புறம் அவன் பாடுவார் அழுக்கு மைகளுடன் இருபடி அடைந்தேன் அதுவும் யான் பாடுது மற்றும். ஆனா திருவொற்றியூர் எல்லைக்கு வருகின்ற பொழுது அமைத்த முதல் பாடல் பாட்டும் பாடி பரவி தெரிவார் அப்படின்னு ஒரு பாடல் அமைப்பார். அதற்கு ஈடு இணை இல்லை அந்த திருப்பாடல். இவ்வளவு அற்புதமான அந்த பதிவு பெருமானை அப்படி தூரத்திலே இருந்து பார்த்து அதனுடைய அனுபவத்தை காட்டுகின்ற அந்த திருப்பாடல் ரொம்ப அற்புதமான பாட்டு.
பாட்டும்
பாடி பரவி
பரவி
பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள். அந்த ஈட்டும் வினைன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கே தெரியாது. ஈட்டுதல் அப்படிங்கிற பொழுது பொருளை ஈட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொருளை ஈட்டுகின்ற பொழுது வினையும் நம்மோடு சேர்த்து ஈடுகின்றதுன்றது சுந்தரமூர்த்தி தான் ரொம்ப அற்புதமாக அதை ஈட்டுதல் என்பது இறைவனுடைய அந்த பொருளை பற்றி இறைவனுடைய அந்த நிலையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அருளை ஈட்டுதல் என்பது. ஈட்டுதல் என்கின்ற நிலையிலே பொருளை ஈட்டுதல், வினை ஈட்டுதல், அருள் ஈட்டுதல், இந்த மூன்று ஈட்டுதல் அப்படிங்கிற நிலை நமக்கு நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறைவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளாக நிற்கின்ற நிலையிலே வினை ஈட்டம் என்ற நிலையானது நமக்கு நடந்து கொண்டு அது பொருள் ஈட்டத்தின் அடிப்படையிலே இந்த வினை ஈட்டம் நிகழும். அப்படி நமக்கே தெரியாமல் நம்முடைய வினைகளை நாம் ஈட்டிக் கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு வினை இருக்குன்னு யாருக்காவது கணக்கு தெரியுமா? நம்ம இடத்திலே எவ்வளவு வினைகள் இருக்கிறது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அக்கௌண்ட் பேலன்ஸ் வேணா தெரியுது எவ்வளவு இருக்கு, ஆனா வினை பேலன்ஸ் யாருக்கு தெரியுது? அப்படி வினை கணக்கு எவ்வளவு இருக்கிறது என்பது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டோம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், தலையிலே ஒருவனுக்கு தீ பிடித்தால் அவன் எவ்வளவு தூரம் அந்த தீவிரம் இருக்குமோ அதை அணைக்க வேண்டும், அவ்வளவு தீவிரம் வந்துடும். ஏன்னா வினை அவ்வளவு இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ்வளவு கோடி கணக்கில் வினை வச்சு. அப்படி வினைகள் ஈட்டுகின்ற நிலை, இந்த வினையை ஈட்டுகின்ற அந்த நிலையை குறைத்துக் கொள்ளுகின்ற அந்த வினையை நீக்குகின்ற ஒரு நிலை இறைவனிடத்திலே திருவொற்றியூர் பெருமானிடத்திலே போய் அவரிடத்திலே அவருடைய திருவடியை விழுந்து வணங்கி பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயிலினர் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஒரு யூனிக்கான ஒரு அற்புதமான ஒரு ஒரு செய்தி சொல்லுவார். காட்டும் களமும் திமிலும் கரைக்கே ஓட்டும் திரைவாய் ஒற்றியூர்னர். ஓட்டும் திரைவாய் ஒற்றியூர் எப்பொழுதுமே கடல் கரையில இருப்பது கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கம் என்பது திசை தெரியாமல் போகின்ற அந்த கப்பலையும் திசை தெரியாமல் போகின்ற அந்த படகுகளையும் இந்த திசையிலே வர வேண்டும் என்பதாக காட்டுவது கலங்கரை விளக்கம். அதுபோல திருவொற்றியூர் கரையிலே இருந்து கரை காட்டும் பெருமானாக இருந்து அவருடைய திருவடியை காட்டும் இடம் இது என்பதாக காட்டும் களமும் திமிலும் கரைக்கு ஓட்டும் திரைவாய் ஒற்றியூர் என்ற அற்புதமான செய்தி நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்த ஒரு திருவொற்றியூர். ஒற்றியூர் என்பது பற்றி நமக்கு பல முறை நாம சிந்திச்சிருக்கிறோம். ஒற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமானும் புற்றிடம் கொண்டான், திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடம் புற்றிடம் கொண்டான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒற்று என்பது மெய்யை குறிக்கும். ஒற்று என்பது மெய், புற்று இடம் கொண்டார், மெய்யை இடமாக கொண்டவர், அப்ப உடல் இடம் கொண்டவர். புற்று இடம் கொண்டான், புற்றிடம் கொண்டான், புற்று என்பது இந்த மெய். ஆக இந்த மெய்யாக இருக்கக்கூடிய இந்த உடல், இந்த உடலை இடமாக கொண்டு வாழுதல். அப்ப உடல் என்ன? உடல் என்னன்னா ஆலயம். உடலை இடமாக கொண்டு வாழுகின்ற இடம் இறைவனுக்கு சிறந்த ஆலயமாக விளங்குவது இந்த உடல் தான். அவருக்கு வேற இடத்துல எங்க வச்சாலும் அவருக்கு இருக்கிறதுக்கு உடலை இடமாக கொண்டு வாழுகின்ற அந்த நிலைதான், உடலை இடமாக கொண்டு வாழுகின்ற அந்த சிறப்பு தான் இறைவனுக்கு உகந்ததாக ஒன்னெடும் கோயிலாக கொண்ட நிலை. அப்ப உடலை இடமாக கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு உடலை இடமாக கொண்டால் அப்ப உடல் என்பது ஆலயம்னா ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அடுத்த ஒரு நிலை. அதனாலதான் புற தூய்மை நீரார் அமையும், அகத் தூய்மை வாய்மையார் காணப்படும் என்ற இரண்டு தூய்மை. இரண்டு தூய்மை வந்ததற்கான காரணம் என்னன்னா புறம் என்பது உடல், இந்த உடலை தூய்மைப்படுத்துவது முதலான நிலை. ஏனென்றால் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குதல் என்பது இரண்டு நிலைகளிலே அகம் புறம் என்ற நிலையிலே வரும். ஆகவே உடல் என்பதை ஆலயம் என்பதாக உணர்வு. ஆனா இந்த உடலை ஆலயமாக நாம் உணர்கின்றோமா? உடல் என்பதை ஆலயமாக எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது உடலுக்குள்ளே இருக்கின்ற சிவத்திற்கு பூசை செய்ய வேண்டும். ஆலயம் என்பதாக வந்துட்டா உள்ள பூசை நடந்தாதான் ஆலயம். ஆக எழுதறு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பூசனை விடாது செய்தவர் நம்முடைய நிவாசிகள். அவர் செய்த பூசை வெளியில இல்ல, ஆறு கால பூசை அவர் செய்யறாருன்னா அமைச்சராக இருந்து கொண்டு அமைச்சர் இதுல இருக்கும்போது ஆறு கால பூசை செய்ய முடியும். அரசவையில இருந்து கொண்டு பூசை செய்யறாருன்னா அப்ப பூசை எங்க நடக்குது? உடல் கோயிலாகவும் உள்ளம் ஆலயமாகவும் அந்த உள்ளத்தை அவர் உயிரிலே இருக்கக்கூடிய சிவத்தை கொண்டு அங்க உள்ள பூசை செய்யறாரு. அகப்பூசை ஆறு கால நிகழ்வு. ஆக அகத்திலே பூசை செய்கின்ற முறை என்பதுதான் திருமுறை. ஆக இந்த திருமுறைகள் திருஞான சம்பந்தருடைய திருமுறையும் நம்முடைய 12 திருமுறைகளும் அகப்பு பூசை என்று சொல்லக்கூடிய எங்க வேணாலும் ஒரு பாடல் எடுத்துக்க வேண்டியது. எங்க இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு பாடல் உள்ளுக்குள்ளே அந்த பாடலை நாம் எண்ணுகின்ற பொழுது, சிந்தனை செய்கின்ற பொழுது அது அகப்பூசையாக விழுது. புறப்பூசையை காட்டிலும் அகப்பூசைதான் சிறந்தது. புறப்பூசை என்று சொல்லக்கூடியது புறத்திலே இருந்து தொடங்கி அகத்திலே முடியும். அப்படி அகத்திலே பூசை செய்வதற்கான ஒரு நிலைதான் ஒற்றியூர். இதை காட்டுவதுதான் ஒற்றியூர். ஒற்றியூருக்கு போனா, ஒற்றியூர் என்பது எதை காட்டுகின்றதுன்னா, உடலை ஆலயமாக நீ வைத்துக் கொள், உடல் என்பது ஆலயம், இந்த உடலை நீ தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலமாக உள்ளுக்குள்ளே இருக்கின்ற சிவம் பெருகும். ஆகவே திருமுறைகள் என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய சிவத்தை பெருக்கும். அவன் பெருக்கின்ற நிலையிலே சிவம் பெருக்கும். பிள்ளையாராக இருக்கக்கூடிய நிலை சிவத்தை உள்ளிருந்து பெருக்குதல். இப்ப உள்ள திருஞான சம்பந்த திருப்பதியத்தை படிக்க படிக்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் பெருகும். ஆக சிவத்தை வழிபாடு அகப்பூசை செய்கின்ற ஒரு முறைதான் திருஞான சம்பந்தர் காட்டுகின்ற அந்த வழிபாட்டு முறை. ஆக ஒற்றியூர் என்பது உடலை இடமாக கொண்டு வாழ்பவன் என்று உணர்ந்தோம். இதே நம்ம திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய தில்லைக்கு போன என்ன உணர வேண்டும் என்றால், தில்லை என்பது ஆகாய தலம். ஆகாய தலமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் எதை குறிக்கிறது என்பதால், துவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து குணங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்திலே இந்த குணம் என்று சொல்லக்கூடிய குணத்தினுடைய தத்துவமாக விளங்குவது ஆகாயம். ஆகாயத்திலிருந்தா குண தத்துவம் வரும். நீரிலே சுவை வரும். நீர் என்பது சுவைக்கு ஆதாரமாக விளங்குவது. அப்புறம் மண் நாற்றத்திற்கு ஆதாரமாக விளங்குவது. அப்புறம் தீ சூடு, சூடு என்று சொல்லக்கூடிய நெருப்பிற்கு ஆதாரமாக விளங்குது. காற்று எதுக்கு ஆதாரமாக விளங்குது? ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய உணர்வு அதற்கு ஆதாரம். இப்படி குணம் என்று சொல்லக்கூடிய குணத்தை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் சொன்னா, தில்லைக்கு அதிகமாக வழிபாடு செய்ய போனா நம்முடைய குணம் திருப்பி, குணம் என்று சொல்லக்கூடிய குணத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குணம் சாத்துவீக குணமாக மாறும். தில்லை வழிபாடு அதிகமாக ஆக ஆக, அடிக்கடி தில்லை வழிபாட்டுக்கு தில்லைக்கு அம்மா கிளம்பி போயிடுறாங்க. அப்படி தில்லை வழிபாடு அதிகமாக நீங்களுமா, அப்படி தில்லை வழிபாடு குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீகமே ஆக என்பதாக சொல்ற. அப்ப திருந்து சாத்துவீகம், குண தத்துவம் என்று சொல்லக்கூடிய குணத்திலே சாத்துவீக குணம் தான் இறைவனை காட்டுவது. அப்படி தில்லை என்பது இந்த ஆன்மாவினுடைய குணத்தை திருத்துவது. ஒற்றியூர் என்பது இந்த உடல் என்பது ஆலயம், இதை தூய்மையாக வைத்துக் கொள், புற்று இடம் கொண்டானாக யான் விளங்குகின்றோம் என்பதை காட்டுவது திருவொற்றியூர். அப்படி இந்த திருவொற்றியூருக்கு உள்ளே வருகின்ற பொழுது எல்லையிலே இருந்து அடியார்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. இவர் திருவொற்றியூருக்கு உள்ள வராருன்னு சொன்னா, இது மட்டும் இல்ல, இப்ப திருவொற்றியூர்ல இருந்து அடுத்ததா இன்னொருத்தர் அங்க திருமயிலாப்பூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, சிவனேசன். இந்த சிவனேசன் என்ன பண்றாரு, இவர் திருவொற்றியூர் வந்துட்டார்னு சொன்ன உடனே திருவொற்றியூர் டு திருவான்மையூர் முழுக்க, திருமயிலாப்பூர் இது முழுக்க என்ன பண்றாரு, பந்தல் போடுறாரு. ஞானசம்பந்தர் வராருன்னு சொல்லிட்டு முழுக்க அங்கே இருந்து திருவான்மையூர், திருவான்மையூர் டு மயிலாப்பூர், இப்படிதான் ரூட்டு அவர் வர்றார். அப்படி திருவொற்றியூருக்கு உள்ளே வருகின்ற நிலையிலே உருவேற்றார் அமர்ந்துரையும் போத வேலை ஒற்றியூர் கைதொழச் சென்று உற்றபோது பெருவேட்கை தருவாழ்வு பெற்ற தொண்டர் பெரும்பதியோர் எதிர்கொள்ள பேணி வந்தார். எதிர்கொள்ள பேணுதல், அடியார்கள் எல்லாம் இப்பொழுது ஞானசம்பந்தர் வராருன்னு சொல்லிட்டு எதிர்கொண்டு அடியார்கள் ஞானசம்பந்தரை வணங்குவதற்காக எல்லையில இருந்து வணங்குறாங்க. மிக்க பெரும் மிக்க திரு தொண்டர் தொழுது அணைய தாமும் தொழுது இழிந்து விடையவன் என்று எடுத்து பாடி மைகுளவு கண்டத்தார் மகிழும் கோயில் மண்ணு திருக்கோபுரத்து வந்து தாழ்ந்து தக்க திருக்கடைக்காப்பு. திருக்கோபுரம் தாழ்ந்து தக்க திருக்கடைக்காப்பு. அப்ப அந்த திருக்கோபுரம் என்பதாக சொல்லி பின்னாடி இப்ப போனோம்னு வச்சுங்க, திருக்கடைக்காப்பு திருக்கோபுரத்துல முடிஞ்சதுன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 பாடல்களுக்கு அவர் எங்க இருந்து பாடிட்டு வந்திருப்பாரு. ஒவ்வொரு பாடலையும் அடியார்களோடு இணைந்து 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 பாடி கொண்டு வந்திருக்கிற எல்லையிலே இருந்து வந்து பெருமான் திருக்கோயில் தக்க திருக்கடைக்காப்பு சாற்றி தேவர் பெருமான் திருவாயில் ஊடு சென்று புக்கருளி வளம் கொண்டு புனிதர் முன்பு போற்றெடுத்து படியின் மேல் பொருந்த விழுந்தார் அப்படின்றார். அப்ப இந்த விடையவன் என்று எடுத்து திருப்பதிகம் மூன்றாவது திருமுறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடையவன் என்று எடுத்த திருப்பதிகம் எடுத்த எடுப்பிலேயே விடையவன் என்பதாக எடுத்த ஒரு அற்புதமான திருப்பதிகம் திருவொற்றியூர் திருப்பதிகம். இந்த திருப்பதிகம்
விடையவன்
பெரியவன் என்று எடுத்த பதிகம். இவரு ஞானசம்பந்தர் விடையின் மேலே வருகின்ற பெருமாள்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவர்தான் குருமூர்த்தமாக வந்தவர். அவர் குருமூர்த்த பதிகம் என்பதாக சொல்லக்கூடிய பதிகம் தான் தோளுடைய செவியன் என்பதாக எடுத்த நிலையிலே அவர் மாதொரு பாகனாக வந்து அங்கே அருள் புரிந்த அந்த தன்மை. இப்ப விடையவன் என்பதாகிய அந்த முதல் நிலையிலே பெருமாளை விடையின் கோலத்திலே காண்கின்ற அந்த நிலை விடையவன். இன்னொரு பொருள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இறைவன் தான் விடை. சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை தன்னருள் தந்து வகுத்தவன் என்பதாக சொல்லுவான். அப்ப வகுத்தல் என்பதாகிய நிலையிலே இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவன் எல்லா பொருள்களுக்கும் எல்லா நிலைகளுக்கும் சில கேள்விகளுக்கு எல்லாம் பதிலே இருக்காது. ஆனால் எல்லாவற்றிற்கும் விடையாக இருப்பவன் சிவன் தான். ஆகவே இவனை விடை அவன் விடையவன் என்ற நிலை இரண்டு பொருளிலே வரும். பின்னும் மண்ணும் தொழ நின்றவன் பின்னும் மண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நடுவில் இருக்கிற அத்தனையும் கனெக்டட். பின்னும் மண்ணும் தொழ நின்றவன் வெண் மழு வாட் படையவன். படை கையில இருக்கு. என்ன படை அப்படின்னா மழு. இறைவனிடத்தில் இருக்கக்கூடியது அந்த மழு. மான் என்பது இடக்கையில் இருக்கும், மழு என்பது வலக்கை. அப்படி ஆனா வந்து பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த மழு என்பது மழுவினை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு அடைமொழி சொல்றாரு. வெண் மழு வாட்படையவன் வெண்மழுனர். மழு எப்பவுமே போரிலே இல்ல இதுல பயன்படுத்துகின்ற போது அதுல கரை படிஞ்சிடும். கரை படிந்த பொழுது அது சிகப்பாகத்தானே இருக்கும், ரத்தமாகத்தானே படிஞ்சிருக்கணும். ஆனா பெருமானுடைய கரத்துல இருக்கக்கூடியது வெண்மழு. ஆக மழு என்பது ஆயுதம் தான். ஆனால் சிவத்தின் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மழு வெண்மழு, என்றைக்கும் கரைபடியாத மழு. ஆகவே அந்த மழுவினை வெண்மழு என்பதாக சொல்லி வெண்மழு வாட்படையவன் பாய் புலி தோல் உடை கோவணம். பாய் புலி தோல் தோல் ஆடை அப்புறம் உடை கோவணம். பல் கரந்தை சடையவன் பல் கரந்தை சடையவன். இறைவன் தலையில இருக்கிறது கொஞ்சம் நஞ்சல் எத்தனை என்னென்னலாம் அதுல இருந்து இருக்குன்னு எக்ஸ்பிளோர் பண்ணா வந்துட்டு அது எக்ஸ்பிளோரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் உள்ள வச்சிட்டு இருக்க சடை காடு காடு அது அடவி காடு மாதிரி அந்த காடு சடையக்குடி அது உள்ள அது இவரு ஒரு ஒரு சின்ன லிஸ்ட் கொடுப்பாரு அருணகிரிநாத பெருமான் கந்தரலகாரத்துல. பேற்றை தவம் சற்று இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான முதல்ல விழிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார். செம் சடா அடவி மேல் சடா அடவி அடவிங்கிறது அவரும் சொல்லுவார். செம் சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதடியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு முதல் கந்தரலங்காரத்தினுடைய முதல் தொடக்க பாடல் நூல் தொடக்கத்துல இதாச்சு. அப்படி இறைவனுடைய அந்த சடாமுடியிலே எல்லா வகையான பூக்களும் இருக்கும். எல்லா வகையான எல்லாமே உகந்தது அவருக்கு. இறைவனுக்கு உகந்தது இல்லை, அவருக்கு பகையானதுன்னு எதுவுமே இல்லை. எதை எடுத்தாலும் அது தலையில நீங்க யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு வில்வம்னு சொல்லல. பச்சிலை என்பதுல இலை என்கின்ற நிலையில எதை போட்டாலும் அதை வில்வமாக எண்ணி அன்போடு போட்டா அது இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார்க்கு இடமாம் அப்படின்னு சோற்றுத்துறையில சுந்தர பெருமானு சொல்ற. அப்படியா திருச்சோற்றுத்துறையில அற்புதமான அந்த திருக்கடை காப்பு கடைசி பாடலிலே அற்புதமாக சொன்னார். அப்படி இறைவனுக்கு பல் கரந்தை சடையவன் சாம வேதன் சாமகான பிரியனாக விளங்குபவன் இறைவன். ராவணன் என்று சொல்லக்கூடிய இந்த ராவணன் சாமகானத்தை பாடித்தான் அவன் உய்ந்தனன். சாமகானம் பாடி அவன் அந்த பண்டைய ராவணன் பாடி உய்ந்தனன் என்பதாக சொல்வார். அப்படி சசி தங்கிய சங்கவெண் தோடு உடையவன். சசி என்பதாக சொல்வது கங்கை ஆறு, அந்த ஆற்றினை குறிப்பது சசி. சசி தங்கிய சங்கவெண் தோடு உடையவன் ஊனமில் உறையும் இடம் ஒற்றியூரே. ஊனமில்லி இறைவனை நிறுத்துகின்ற நிலை, இறைவனை எப்பா எவ்வாறு வணங்குகின்ற நிலை, யாரு தொண்டர்கள் எல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஊனத்தை நீக்குவார். அப்படி ஊனம் இல்லை என்பதாக சொன்னால் இறைவனுக்கு ஊனம் இல்லை. நாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது நம்முடைய ஊனமானது நீக்கப்படுகின்றது என்பதாக சொல்லி, சசி தங்கிய சங்கவன் தோடு உடையவன். சசி என்பது இரண்டு பொருள், ஒன்று கடல் என்கின்றது சசி என்பதை குறிக்கும். சசி தங்கிய சங்கவன் தோடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சிகேசி உரையில வந்து அமைத்திருப்பார், சசி என்பதாக சொன்னால் கடல், கடல் கரையிலே இருக்கக்கூடிய பெருமான், ஆகவே அந்த கடல் என்பதாகவும். இரண்டாவது சசி என்பது கங்கை என்ற ஒரு பொருளும். மூன்றாவது சசி என்பதாக சொன்னால் பிறை சந்திரனாக விளங்கக்கூடிய அந்த சந்திரனாக நிற்கின்ற அதையும் தலையில வச்சிருக்கிறார். அப்படி சசி தங்கிய சங்க வெண் தோடு உடையவன், ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றியூரே என்பதாக முதல் திருப்பாடலிலே விடையவன் என்பதாக தொடங்கி உறையும் இடம் ஒற்றியூர் என்பதாக காட்டுவார். இரண்டாவது திருப்பாடல் பாரிடம் என்று சொல்லக்கூடிய
அதனத்திலே அது அப்படியே அந்த பொழிவு இது மேல விழும். அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய புறவம்.
ரெண்டாவது புறவம் என்னன்னு கேட்டா புறவத்தவன் அப்படிங்கறதுல ரெண்டாவது புறவத்தவன் புற அத்தவன் அப்படின்னு ஒரு புற அத்தவன். புற அர்த்தவன் சொன்னா இறைவன் புறம் என்கின்ற நிலையானது தனியான நிலை. தவன் என்பதாக சொன்னால் தவக்கோலம் கொண்டவன். இறைவனுடைய அந்த தவக்கோலம் எல்லா வகையான தவம் செய்கின்ற இருடிகள் என்று சொல்லக்கூடிய தவ நிலையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இறைவன் தான் தவ நிலையிலே இருந்து அவர்களுக்கு அந்த தவத்தை உணர்த்துவான். தவநிலையிலே இருந்து யோகத்திலே இருந்து யோக நிலையை உணர்த்துகின்ற நிலை அது திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய திருத்தியிலே அதை காட்டுவார். திருத்துருத்தியிலே ஞானசம்பந்தம் தவம் என்கின்ற நிலையிலே யோகம் என்கின்ற நிலையிலே யோகியாயிருக்கும் நிலை. துறக்குமா சொல்லப்படாய் திருப்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்ன. அதே ஞானசம்பந்த பெருமான் திருத்துருத்தியையும் திருவேள்விக்குடி என்று சொல்லக்கூடிய ரெண்டியில் இணைத்து சொல்லியிருப்பார். திருவேள்விக்குடியிலே இல்லறம் என்று சொல்லக்கூடிய இல்லறத்தை காட்டிய அவரே திருத்துருத்தியிலே தவக்கோலம் கொண்டிருப்பார். ஒன்னு தவக்கோலம் தவநெறியிலே இருக்கின்றவரா அப்படின்னு பார்த்தா காலையில பார்த்தா என்றால் திருவேள்வி குடியில இருக்கிறார், பார்த்தா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார். திருவேள்வி குடியிலே குடும்பத்திலே இல்லறத்திலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற நிலையிலே பெண்ணின் நல்லாளோடும் இருக்கின்ற பெருந்தகையா இருக்கிறாரு. ஒரு சமயம் பார்த்தால் தவமாக இருந்து தவத்திலே இருந்து யோகியா இருக்கிறார். எது உன்னுடைய உண்மையான நிலை, இதுவா இல்ல அதுவா? ஏன் இப்படி டபுள் ஆக்ட் காமிக்கிறாரு? ஒன்று தவத்திலே இருக்கணும் இல்ல இல்லறத்தில் இருக்கணும். இல்லறத்தில் இருந்து கொண்டு தவத்தை காட்டுகின்ற நிலை என்பதாக திருத்துருத்தியையும் திருவள்ளிக்குடியையும் நினைப்பார். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் புற என்பதாக அவர் தவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் புறத்திலே இருந்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் குருவாக இருந்து எல்லாம் அவர்களுடைய அடியிலே இருக்கக்கூடிய சீடர்களாக இருந்து அவர்களுக்கு புறமாக இருந்து அவர் அங்கே தவத்தினை அவர்களுக்கு காட்டுகின்ற நிலை புற அண்டவ நிலை புறவத்தம். இரண்டாவது புறவம். மூன்றாவது புறவம் புறவம் என்று சொல்லக்கூடிய நிலையானது காட்டிலே, அதாவது இவர் பிச்சை என்று சொல்லக்கூடிய அந்த பிச்சைக்கு போற அப்படி போகின்ற பொழுது புறவம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு புறவம் என்பது அவர் நக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த கோலம், நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய கோலம், அதை காட்டுவது புறவம் என்று சொல்லக்கூடிய கோலம். அவர்கள் அந்த பெண்களுக்கெல்லாம் அந்த பெரிய நிலையை வழங்கிய அந்த நிலை மூன்றாவது நிலை, அதாவது பிச்சை எடுக்க செல்கின்ற பொழுது நிர்வாண நிலையை வழங்கிய. நான்காவது பெண்கள் எல்லாம் பொன் அடி சேர் மாதவர் தவம் செய்தவர்கள் எல்லாம் வணங்குகின்ற புறவம் என்று சொல்லக்கூடிய சிங்காடியினுடைய புறவமாக நிற்கின்றது. இப்படி நான்கு நிலைகளிலே புறவம் என்பதை காட்டி ஏகபாதத்திலே காட்டிய நிலையிலே இந்த பூதகணங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் பொலிவு அடைய வேண்டும். மூணாவதுக்காக நாலாவது மூணாவது அப்படி இந்த பூதகணங்கள் எல்லாம் பொலியுமாறு நிற்கின்ற இந்த நிலையை தான் இந்த இரண்டாவது திருப்பாடலிலே பாரிடம் பாணி செய்ய என்பதாக சொல்லுவார். இந்த பூதகணங்கள் எல்லாம் ரொம்ப வேல் வகுப்புல சொல்லுவார். இதெல்லாம் இப்ப போருக்கு முருகப்பெருமான் போயிட்டா ரொம்ப இவங்களுக்கு எல்லாம் ஆசையா, ஏன்னா அப்பதான் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அலைகைகள் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் குடித்த உணர் உரத்திறன் தசைகள் புசிக்க அருள்நேர் அவுணர்களுடைய அந்த அந்த தசைகள் அதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு முருகப்பெருமான் போருக்கு போறாரு வேலை எடுத்துட்டு அப்படின்னு இந்த அலகைகள் ஆகிய இவைகள் எல்லாம் குதித்து கோஷமிடுகின்ற காட்சி முருகப்பெருமான் அவுணர் வருகின்ற அந்த அவுணரை வதம் செய்கின்ற பொழுது அமைத்த காட்சியாக காட்டுவார். அதையே நம்ம சிந்தித்து சீருடும் பாடலாட லயம் சிதையாத கொள்கை தாரிடும் போர் விடை பாகன் போர் விடையன் தலைவன் தலை போர் விடையன் தலை தலைவன் என்பதாக நிற்கின்ற தலைவனாக நிற்கின்ற பெருமான் தலையே தலனாக ஊரிடும் பிச்சை கொள்வான் உறையும்விடம் முற்றியூரே. பிரம்மகபாலத்தை கொண்டு அவர் பிச்சைக்கு போகிறார். பிரம்மகபாலம் ஆணவத்தை ஸ்டோர் பண்ற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் பிரம்மகபாலம். பிரம்மகபாலத்துலதான் ஆணவத்தை ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இப்ப ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் என்று சொல்லக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர், அந்த நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி இருக்குன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல அதுக்குரிய அந்த இன்சுலேஷன் இருக்கும். அது இருந்தா இல்லன்னா ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லி எல்லாருக்கும் கேன்சர் வந்துடும், எல்லாம் வந்துடும். அது ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கும். அப்படி இறைவன் நம்ம கிட்ட வாங்குகின்ற அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை பிரம்மகபாலத்தை போட்டா ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாம எப்படி பாஸ்பர் பாஸ்பரஸ் தண்ணிக்குள்ள போட்டா எப்படி அது அப்படியே இருக்குமோ அதே போல பிரம்ம கபாலம் என்பது இந்த ஆணவத்தை ஸ்டோரேஜ் பண்ற ஒரு டிவைஸ், அதை வைத்துக் கொண்டு அதுல போடுங்க அதுல போடுங்கன்னு சொல்லி பெருமான் அதை எடுத்துக்கொண்டு ஊரிடும் பிச்சை கொண்டு உண்பது ஆகி இவரலாது இல்லையோ பிரானார் என்பதாக கேட்டு வருகின்ற நிலைதான் இரண்டாவது நிலை. திருமுருகன் பூண்டியிலேயும் அந்த நிலையை நாம் பெருமான் ஆடுகின்ற நிலை, காட்டிலே ஆடுகின்ற நிலை, பூதங்களோடு ஆடுகின்ற நிலை, பிச்சை கேட்டு வருகின்ற நிலை என்பதாக ஒற்றியூரிலே ஒவ்வொரு நிலையாக எடுத்து எடுத்து ஞானசம்பந்தர் காட்டும் அற்புத நிலை என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த நிலையிலே இந்த இரண்டு திருப்பாடல்களையும் நாம் சிந்தித்து அடுத்த வகுப்பிலே நாம் மூன்றாவது திருப்பாடலிருந்து சிந்திக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம் இருக்கு, இதுல எட்டாவது திருப்பாடல் எல்லோரும் சிந்தித்து அதாவது முடிந்தால் மனப்பாடம் செஞ்சுட்டு வரணும். எட்டாவது திருப்பாடல் அப்படிப்பட்ட திருப்பாடல் உங்களுக்கு மனப்பாடம் தான். ஏன்னா எட்டாவது திருப்பாடல் அனுபவித்து அனுபவித்து பாடக்கூடிய திருப்பாடல் அந்த திருப்பாடல். ஏன்னா இறைவனுடைய செய்கையை பற்றி சொல்வார், கருணையை பற்றி சொல்வார் ஞானசம்பந்தர். எப்படிப்பட்ட கருணை உடையவன் இவன்? கருணை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவன் பித்து, செய்கை என்பதாக செய்கின்ற பொழுது அவன் முற்றறிவு உடைய. பித்தனுக்கு செய்கை சரியா இருக்கு, பித்தனுடைய செய்கை பாத்தீங்கன்னு சொன்னா அது பித்த நிலையில இருக்கலாம், ஆனா செய்கை எப்படி இருக்குன்னா பித்த நிலையில இருக்கு. ஆனால் பித்த நிலையிலே முழு அறிவுடைய செயலாக செய்கின்ற நிலையில் இரண்டையும் இணைக்கிறார் பாருங்க. ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் தான் என்பதாக அவருடைய திருவடியை வணங்கி தொழுது இந்த எட்டாவது பாடல் மிக அற்புதமான பாடல். எல்லோரும் அமைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி நாம் இந்த வகுப்பினை மக்களோடு நிறைவு செய்து